in a question?
Yes.
Gaurava Pradi Sabanayar avargale, Gaurava Paralamandra Urupinar samarpithirukkira indha prerananil குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உருவெடுத்திருக்கிற இந்த மேச்சத்தரை பிரச்சினை குறித்த ஒரு நீண்ட விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார். இது உண்மையிலேயே மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் மாத்திரமல்ல, இந்த விஷயத்துடன் தொடர்பு படுத்திருக்கிற அரசாங்க திணைக்களங்களை இந்த விஷயத்தில் இருக்கிற தீவிரத்தன்மையும் கால்நடை வளப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலே தேவையற்ற விதத்தில் முரண்பாடுகள் உருவாவதை தடுப்பதற்கான ஒரு நடைமுறையையும் வகுக்க வேண்டிய கடப்பாடு இருப்பதை நாங்கள் மிக தெளிவாக அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களிலும் பல தடவைகள் இந்த விஷயங்கள் கதைக்கப்பட்ட போதிலும் கூட இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சினையாக இந்த மேல்சத்தரை பிரச்சினையை வைத்து அப்பாவி விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதார நோக்கங்களுக்காக ஆண்டாண்டு காலமாக பயிர் செய்து வந்த காணிகளை பாவிக்க முடியாத நிலவரம், அதே நேரம் மேல்சத்தரைக்கென்று ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களை வனபரிபாலன திணைக்களமும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களமும் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களமும் என்று மாறி மாறி இந்த நாட்டின் வெவ்வேறு அரச நிறுவனங்கள் தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களாக வர்த்தமானி அறிவித்தலில் பிரசித்திருக்கிறோம் என்ற போர்வையில் இந்த அப்பாவி விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சினையில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களை இன்னும் அது குறிப்பாக யுத்த காலத்திலே படுமோசமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த காணிகளுக்கு போக முடியாது, தங்களுடைய உயிர்களை உடைமைகளை இழக்கிற பயங்கரவாதம் நீடித்திருந்த காலகட்டத்திலே பயிர் செய்து கொண்டிருந்த விவசாயிகள் யுத்தம் முடிந்து இப்பொழுது இயல்பு வாழ்க்கைக்கு எல்லோரும் திரும்பியிருக்கிற சூழலில் இந்த அப்பா விவசாயிகளுக்கு அந்த நிலங்களில் போய் பயிர் செய்ய முடியாத நிலவரத்தை இன்று இந்த நாட்டின் வனபரிபாலன இலாகா அதிகாரிகளும் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளும் ஏதோ தங்களுடைய இந்த பிரதேசங்களை நாங்கள் ஆக்கிரமிக்கிறோம், அப்பா விவசாயிகள் ஆக்கிரமிக்கும் என்று, இது வடக்குக்கு கிழக்குக்கு மாத்திரம் இருக்கிற பிரச்சனை அல்ல, வடகிழக்குக்கு வெளியிலும் இருக்கிறது. மே பிரச்சனை உத்தரநேகன வித்ரா சீமா வச்ச பிரச்சனை என்னவை நட்டப்புறாமும் பிரசித்தி பண்ணும் ஹெம பிரதேசாக்கும் மே பிரச்சனைய மத்துவிலத்தினைக்கு மதக்கிறான் தோணி அன்புள்ள மன்னிக்க வேண்டும் கௌரவ பிரதி சபநாயர் அவர்களே, குறிப்பாக ஒரு பிரச்சனையை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே வட்டமடு பிரதேச விவசாயிகளுடைய பிரச்சனை நேற்று கூட நான் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டேன். அங்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை நீண்ட காலமாக 76ஆம் ஆண்டில் இருந்து வர்த்தமான அறிவித்தலில் இருக்கிறதாக சொல்லி இன்று அக்கறைப்பட்டு திருக்கோவில் பிரதேசங்களில் இருக்கிற கால்நடை வளப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேல்சத்தரையை இன்று முஸ்லிம் விவசாயிகள் அபகரித்திருக்கிறார்கள் என்கிற போர்வையில் சில முரண்பாடுகள் எழுந்தன. ஆனால் அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் அரசாங்க அதிபரின் அனுமதியோடு வனபரிபாலன திணைக்களத்தின் அனுமதியோடு சென்ற ஒரு சில போகங்களாக பயிர் செய்து வந்த காணிகளில் இம்முறை மாறி போகத்திலே பயிர் செய்ய முடியாத நிலவரத்தை உருவாக்கியிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இதற்கு 2-3 போகங்களாக இந்த பிரச்சனை நீடிக்கிறது. எனவே இந்த மாறி போகத்திலாவது அவர்களுக்கு அந்த அந்த தங்களுடைய வயல் நிலங்களுக்கு போகக்கூடிய நிலவரத்தை உருவாக்க வேண்டும். இதிலே ஏற்கனவே ஒரு சில வழக்குகள் கூட தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பொத்துவில் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் இன்னும் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. அந்த நிலைமையில் கூட மிக தெளிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஏதாவது இன ரீதியான பாகுபாடு காட்டப்படுகிறதா என்ற கேள்வியும் இன்று எழுகிறது. பக்மிக்கியாவை போன்ற பிரதேசங்களிலே இருக்கிற இதே விதமான பிரச்சினைக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அந்த விவசாயிகள் அங்கு பயிர் செய்வதற்கு வனபரிபாலன இலாகா இடம் கொடுத்திருக்கிற நிலையில் இந்த வட்டமடு பிரதேச விவசாயிகளை மாத்திரம் பாதிக்கிற விஷயமாக இருப்பது குறித்து ஏன் எங்களுக்கு என்ன இந்த பாரபட்சம் காட்டப்படுகிறது என்று அந்த விவசாயிகள் கேட்கிறார்கள். அதே நேரம் இதே பிரச்சனை குறித்து நாங்கள் இன்னும் பல பிரதேசங்களில், பொத்தானை, டிப்பமடு போன்ற பிரதேசங்களில் கூட வளமைக்கு மாற்றமான முறையில் இந்த பிரச்சனை கையாளப்படுகிறது. எனவே ஒரே பிரதேசத்துக்குள்ளே, ஒரே மாவட்டத்துக்குள்ளே இருவேறு விதமாக இன்று இந்த விஷயம், குறிப்பாக மேச்சத்திரை பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், மேச்சத்திரைக்கான காணிகளை ஒதுக்கி கொடுக்கிற அளவுக்கு சற்று திறந்த மனதோடு, என்ன தாராளமாக இன்று காணிகள் இருக்கிற பிரதேசங்களிலே வனப்பரிபாலன திணைக்களம் மேச்சத்தரைக்கென்று ஒரு 700 ஏக்கர் காணியை திருக்கோவில் பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வேறாக ஒதுக்கி கொடுப்பதன் மூலம் இந்த சர்ச்சைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண வேண்டும். ஆனால் அதை காணப்படும் வரை இந்த வட்டமடு விவசாயிகள் கடந்த சில போகங்களாக செய்து வந்த பயிற்சியை செய்வதற்கு அவர்களுக்கு தற்காலிகமாக கொடுத்த அனுமதியை தொடர்ந்தும் அனுமதிக்கிற நிலவரம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த விவசாய நிலத்திலே அவர்கள் பயிர் செய்ய முடியாமல் வனப்பரிபாலன இலாகா தடை செய்கின்ற காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டும். இது குறித்து கவனம் எடுக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, பொத்துவில் பிரதேசத்திலே இருக்கிற கராங்கோவி பிரச்சனை, அதே போல பள்ளியடிவட்டை பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இங்கும் வனப்பரிபாலன திணைக்களத்தின் தலையீடுகளும் போலியான அடிப்படையிலே ஆவணங்களை தயாரித்திருக்கிறார்கள் என்ற அத்தாட்சியற்ற முறைப்பாடுகளும் பலரும் செய்து கொண்டு இந்த விஷயத்திலே விவசாயிகளுடைய அவருடைய வாழ்வாதார பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து ஒரு நிரந்தரமான தீர்வை அரச மேலிடம் தலையிட்டு செய்து தர வேண்டும் என்பதை நான் இந்த கட்டத்திலே வலியுறுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
இம்ரான் மந்துமாட்ட கதா ஆரம்ப காலின் லக்கிஜா மந்துமா முழுசுனகான்
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்று தனிப்பட்ட உறுப்பினர்களின் பிரதிநிதியாக கொண்டுவரப்பட்டிருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் அப்துல்லா மோர்ஃபினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற கால்நடைக்கு உகந்த மேய்ச்சல் நிலம் ஒதுக்குதல் சம்பந்தப்பட்ட பிரதிநிதியிலே பேச கிடைத்தமைக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு, உண்மையிலே இன்று எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினரால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த மேய்ச்சல் தரைக்கான இந்த நிலம் ஒதுக்கீடு சம்பந்தமான விடயம் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சகல டிசிசிகளிலும், அதாவது பிரதேச ஒழுங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும், ஒவ்வொரு மாதத்திலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த பிரச்சனையை இன்று பாராளுமன்றத்திலே தனிநபர் பேரணியாக கொண்டு வந்த அப்துல்லா மாருஃப் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு, இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை கிண்ணியாவுக்கு மட்டும் உரித்தான ஒரு பிரச்சனை அல்ல, மாவட்டத்திலே வேறு பிரதேசங்கள் இதிலே சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் இது மாவட்ட பிரச்சனையாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். கிண்ணியாவில் மேய்ச்சல் தரை உத்தியபூர்வமாக பிரகடனப்படுத்தப்படாததனால் இங்குள்ள கால்நடைகள் மாரி காலங்களில் கந்தளாய், மொரவேவ, தம்பளகாமம் போன்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு நிலைதான் இன்று இந்த பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. கிண்ணியாவில் தற்போது அண்ணளவாக 80,000 அளவில் கால்நடைகள் உள்ளன. 600க்கு மேற்பட்ட பண்ணையாளர்கள் இருக்கின்றார்கள். கிண்ணியாவில் வாழ்வாதாரத்திலே விவசாயம் மீன்பிடிக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒரு விடயமாக இந்த கால்நடை இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நம்பி கிண்ணியா சூரங்கள் பகுதியிலே பால் பதனிடுகின்ற நிலையம் ஒன்று இன்று அங்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் நேரடியாக அல்லது மறைமுகமாக அதிகமான மக்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்று இப்பொழுது அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகளை இன்று இதனூடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் பாலர் வகுப்பு பிள்ளைகளுக்கான பசும்பால் வழங்குகின்ற திட்டம் திருகோணமலை மாவட்டத்தில், அதுவும் கிண்ணியாவில் மட்டுமே, மிகவும் வெற்றிகரமாக அமுல் நடத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கிண்ணியாவில் அதிகமான கால்நடைகள் இருப்பது என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தொழில் மிக நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்றது. 1984 முதல் தடவையாக கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை கிண்ணியாவில் அடையாளப்படுத்தப்பட்டு துரவஸ்டமாக இக்காலப்பகுதியிலே நிலவிய பயங்கரவாத சூழ்நிலையின் காரணமாக இந்த நடவடிக்கை அன்று முற்றுப்புள்ளி இடப்பட்டதாக அங்கு அன்று இருந்தது. ஆனாலும் பயங்கரவாத பிடியில் இருந்து கிழக்கு மீட்கப்பட்ட பின்னர் 2009 கிண்ணியாவிலே மேய்ச்சல் தரை மீள அடையாளமிடப்பட்டதன் போது இதிலே விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்ட காணிகளை விட ஏனைய அரச காணிகள் நில அளவை செய்யப்பட்டது. இதன்படி 2875 ஹெக்டேயர் காணி மேய்ச்சல் தரைக்காக அடையாளப்படுத்தப்பட்டது. இதனை அடையாளமாக கொண்டு தான் மேய்ச்சல் தரைக்கான பிரகடனப்படுத்தப்பட்ட அமைச்சரவையினுடைய 2010 தயாரிக்கப்பட்ட அமைச்சரவைகளிலே இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் கடந்த அரசாங்க காலத்திலே இது அக்கறை காட்டப்படாத ஒரு விடயமாக செயல்பட்டதன் காரணமாக இதற்கான விடைகளை நாங்கள் பெற முடியாமல் வெறும் கேள்விக்குறியாகவே இந்த விடயம் அந்த பிரதேசங்களில் காணப்பட்டது. கால்நடையாளர்கள் கோடை காலத்தில் ஒரு இடத்திலும் மாரி காலத்தில் வேறு காலங்களிலும் இன்னும் ஒரு இடத்திலும் கால்நடைகளை எடுத்துச் செல்லுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் திருமலை அரசாங்க அதிபர், கிண்ணியா பிரதேச செயலாளர் ஆகியோர் இந்த கால்நடைகளை பராமரிக்குகின்ற கிண்ணியாவிலும் செம்பிமோட்டை, சுண்டிக்குளம், கல்லரப்பு, செங்கல்காடு, இரட்டைக்குளம், வாழைமடு, சாவாறு, கண்டல்காடு போன்ற பகுதிகளை தற்காலிகமாக அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒவ்வொரு மாதமும் உச்சரிக்கப்படுகின்ற பிரச்சனையாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த பிரச்சனை, அதாவது எங்களுடைய இந்த மேய்ச்சல் தரைக்கான பிரச்சனைகளை இன்று எங்களுடைய பிரதேசத்திலே இனப்பிரச்சனையை ஏற்படுத்துவது போன்று இன்று ஒரு குழு இதை இனம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இதை ஒரு தேர்தல் காலங்களிலே நடத்துகின்ற தேர்தல் பிரச்சாரங்களாக கூட இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த மேய்ச்சல் தரைக்கான விடயங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் தொடர்ந்து எத்தனையோ காலமாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குகின்ற அளவுக்கு எங்களுடைய இந்த நல்லாட்சியின் கீழே ஒரு தீர்வை எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய பிரதமர் அவர்களும் மிக விரைவிலே இதற்கான தீர்வுகளை பெற வேண்டும். அதற்காக அமைச்சர் அவர்களும் அதற்கான உதவிகளை வழங்க வேண்டும். அண்மையில் கூட எங்களுடைய அமைச்சர் அவர்கள் திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்து இது சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கான செயற்பாடுகளை நடத்தியிருந்திருக்கின்றார்கள். ஆகையால் இந்த செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இதற்கான ஒரு தீர்வுகளை வழங்குவதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு இந்த பிரேரணையை கொண்டு வந்த எங்களுடைய அப்துல்லா மோரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மீண்டும் இந்த இடத்திலே நன்றியை கூறி எனக்கு உரையாற்ற கிடைத்த நேரத்தை ஒதுக்கி மேற்கும் நன்றியை கூறி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
ගරු මහරූප මන්ත්‍රීතුමනි, ඔබතුමා මේ මතු කරපු ප්‍රශ්නය ගවහිමි කිරිගොයි ප්‍රශ්නය ජාතික මට්ටමේ ප්‍රශ්නයක්. මේක මීට ඉස්සෙල්ලත් අපි මේ පාර්ලිමේන්තුව තුළ කල්තබිමේ යෝජනාවක් අරන් ඇවිල්ලා පැහැදිලි කරලා තියෙනවා. මා විශේෂයෙන්ම කියන්න ඕන දැන් මේ ප්‍රශ්නය බරපතල විදියටම දැන් බදුල්ල මොන්රාගල හම්බන්තොට මේ දිස්ත්‍රික්ක තුනේම ගවහිමි කිරිගොවියෝ දල වශයෙන් ගත්තයන් පස්සේ 1000ක් විතර ඉන්නවා මේ මාදුරු ඔය ජාතික වන උද්‍යාන ප්‍රදේශයේ. මේ ජාතික වන උද්‍යාන ප්‍රදේශයේ හෙක්ටයාර 59000ක් තියෙනවා, අක්තර 147500ක්. මේක සාමාන්‍යයෙන් දැන් මේ ගවහිමියෝ විසින් මේ ගවයෝ මේ ගවයින් තනිකරම අක්කර 3000ක විතර කිලෝමීටර් 15ක ප්‍රමාණයක තමයි යොදවලා තියෙන්නේ. දැන් මේ අයගෙන් ගන්න පුළුවන්කම තියෙනවා කිල් ලීටර් සාමාන්‍ය දල වශයෙන් ලක්ෂයක් විතර දවසකට. දැන් මේ අය මෙහෙම දාලා තියෙන්නේ මේ භූමියේ ඒ අයට ගොදුරුමක් නැති නිසා. මේ ගව හිමියෝ පැහැදිලිවම අදාළ අමාත්‍යවරු ඒ වගේම ලේකම්තුමාලා අතිරේක ලේකම්තුමාලා ඒ වගේම අධ්‍යක්ෂකතුමාලා සභාපතිවරු මේ සියල්ලම හමු වෙලා පාර්ලිමේන්තුවට ගෙනල්ල කතා බහ කරලා කිව්වා මේ ගවයින් ඒ ගව මේ ගවයින් ජාතික වනෝද්‍යානවල හැසිරීම නිසා එය උලාකෑමක් කරන්නේ. ඒ උලාකෑම නිසා තනකොළවල ඒ මුල් විනාශ වෙනවා. විනාශ වෙනන් පස්සේ ඇමතුමනි නැවතත් පැලවෙන්නේ හැම තැනකොළ. ඉන්පස්සේ පැලවෙන්නේ සත්තු නොකන වල් පැල ඇති. එනිසා මේ අපරාධය මේ වනබිම්වලට සිද්ධ කරන්න එපා. එනිසා මේ ගවීන් ඉතාමත්ම වහාම ක්‍රියාත්මක කරන පරිදි මේ ගවීන්ට දෙන්න කිව්වා තනබිම්. මේ තනබිම් මේ මහවැලි බල ප්‍රදේශයේ දළ වශයෙන් ගත්තයින් පස්සේදී තියෙනවා මාදුරුවට ආසන්නව හෙක්ටයර් 17,000ක්. මේ පිළිබඳව අපි කතා බහ කරලා කිව්වා අදාළ අමාත්‍යරුන්ට සහ ඒ ලේකම්තුමාලට. එනිසා මේ මිනිස්සු ඉල්ලනවා අනිවාර්යයෙන්ම අපට මේ බිම දෙන්න. මේ හෙක්ටයර් 17,500 නෙවී අපට මේ බිම දෙන්න දීලා අක්කර 100 අක්කර 50 ඒ වගේ වෙන් කරලා දීලා මේකේ හදලා දෙන්න අපට ඇලවේලි හදලා දෙන්න. ඒ වගේම වැව් හදලා දෙන්න. අපට පුළුවන්කම තියෙනවා රජයත් මැදිහත් වෙලා අපිත් මැදිහත් වෙලා මේකේ තනකොළ වගා කරන්න, සෝගම් වගා කරන්න. එතකොට ඒ ආහාර එයාලට මේ ගැටලු මතු වෙන්නේ නැහැ. නමුත් මේකට මේ වෙනතුරුත් ඇදි ඇදි තියෙනවා මිසක් මේකට නිශ්චිත උත්තරයක් නැහැ. ඒ නිසා අවසාන වශයෙන් ඒ ජනතාව ඉල්ලීමක් කරා ඇමතිවරුන්ගෙන් මෙන්න මේ හම්බන්තොට ඒ වගේම බදුල්ල හම්බන්තොට බදුල්ල සහ මුණ්ඩාගල මේ ඉන්න හරක් 25,000 දැන් මේ වෙනකොට වනජීවී අධ්‍යක්ෂක තුමාල සහ ළඟට ඒ ප්‍රදේශවල ඉන්න උද්‍යාන භාර මහත්වරු විසින් මේ අය මේ වන පිටේ ආහාර ගන්නකොට ඒක නීති විරෝධී කියලා අත්තරමුට ගැනීම නිසා දැන් මේ 25,000 10,000ට බහැලා තියෙන්නේ. අනිත් 15,000ම අමෙතුමා මේ මිනිස්සු මසට විකුණලා තියෙන්නේ. අපරාධයක්. ඔබතුමාලා බලාපොරොත්තු වෙන ජාතික ඒ කිරි නිෂ්පාදනයේ මේකෙන් ඉෂ්ට වෙන්නේ නැහැ. අපරාධයක් නිසා
විනාඩියක් තිබෙනවා.
ඔබ
විනාඩියක්.
ඉල්ලීමක් කරනවා අපට මෙන්න මේ ඉතුරු ගවයෝ ටික එක්ක මසට විකුණන්න දිනයක් දෙන්න නැත්නම් මරන්න දිනයක් දෙන්න. මම මේක පැහැදිලිවම අදාළ අමාත්‍යරුන්ට කතා කරලා කිව්වා. ඒ නිසා මේකට සාකච්ඡා කරා සාකච්ඡා කළ වාර්තා කදන්න ඒක නමුත් මේකට නිශ්චිත පිළිතුරක් අද වෙනතුරුත් ඇත්තේ නැහැ. හිටපු ජනාධිපතිවරුන්ට හිටපු ඇමතිවරුන්ට දැන් ඉන්නවතුන්ට හැම කෙනාටම මේ සම්බන්ධයෙන් කරුණු ඉදිරිපත් කළ තිබුණත් බීරියලින්ට වීණාවේ වගේ කිසිදු ආකාරයක නිශ්චිත වැඩපිළිවෙලක් ප්‍රතිපත්තියක් ක්‍රියාමාර්ගයක් අදත් මේ සම්බන්ධයෙන් නැහැ. ඒ නිසා අපි ඉල්ලීමක් කරනවා මේ ගවහිමි කිරිගොවියන්ගේ මේ ප්‍රශ්නය වඩා ඵලදායක විදියට සාකච්ඡා කරලා නිශ්චිත ස්ථිරසාර විසඳුමක් ලබා දුන්නොතින් තමුන්නාන්තල බලාපොරොත්තු වෙන ඒ කිරි නිෂ්පාදනය කරගන්න පුළුවන් වෙයි කියන ඒ පැහැදිලි කිරීම මම මේ මොහොතේ කරනවා.
ගරු මන්ත්‍රී මා කාලය අවසන් නැහැ. ස්තුති ගරු නවාවි මන්තුමා.
Thank you very much for giving this opportunity, presiding member. Especially I must thank Honorable Abdullah Maru for bringing a very important issue. Now, the area that I come from, the Putlam district, which has well over 50,000 cattle, unfortunately, these cattle find it difficult to exist. The main reason being, Putlam Anamadu area, almost all the lands have been taken over either by wildlife or forest department, and one portion, Holcim Limited, Cement Corporation, 5,200 acres have been taken over. And these cattle, the farmers are finding it difficult to exist. My request is, these 5,200 acres belonging to Holcim Limited, it's not due to them. Yesterday I submitted the gazette notification where only 1,900 acres are being gazetted to be given to the corporation, but now they are having 5,200 acres. On one side, since Anamadu Putlam, Vanathivilu area, more jungle is there, wildlife has taken over a portion and also forest. My request is, we must allow, I know the JEDB lands, that is also in thousands and thousands acres in our area, they have not replanted. Out of the land what they have, only 10 to 15% is planted bearing. But whenever these cattle go in to their land, they somehow catch that, and poor farmer will have to pay 2,000, 3,000 rupees to get it back. By which, now today we know the amount of milk powder which is being imported. But if we support the farming community to look after their animals by feeding them and giving proper instruction, definitely that import of milk powder can be brought down. So there, my request is, because my area, as I mentioned, most you have all big plantations belonging to this either JEDB or Chilau plantation or Kurnagala plantation and Holcim, then wildlife. So if we must make the government take a decision in such lands, the cattle must be allowed to go for feeding or whatever it is. Unless and otherwise we do this, what will happen is the milking farmers will give up, and finally, now another problem what we face, stray cattle. It is coming to that. Now, especially my area, adjoining manor, most of the cattle somehow come into Putlam. There are no owners. So all these problems we are facing because of feeding the cattle. And the other thing is, we are next to Vilpattu, where thousand elephants are there. Now what is happening, the elephants are also coming into Putlam and Anamadua. It's actually 1.5 kilometers away from my home. Elephants are coming. My estate is completely finished, Honorable Minister. 35 acres of land is completely finished. But I am not complaining about that. Now what I am saying is, the elephants are also coming into the town area, and they are also having their feed from this area, by which all the cattle is, they are unable, and most important thing is the farmers. Therefore, my request is, now wherever you find major areas belonging to either JDB or whatever it is, or even Forest Department, and especially my area, Cement Corporation, the cattle must be allowed to go in. This is happening. Of course, some senior officials, they agree, but when it goes by whatever the cattle going into these areas, they are caught, they are fined, and just imagine a farmer paying the fine every other week. So my request as...
Honourable Member, 1 minute more.
Okay. My request is, this is a very important motion, because we have to bring down the import of milk powder. We can only do that by helping the poor farmers to have more cattle which can give more milk, by which only we can bring this. Therefore, I request the Honorable Minister to inform all these people having state land, giving them permission to allow the cattle to go and feed, and by which we can cut down a big amount of foreign exchange by cutting down the import of milk powder. Thank you very much.
Thank you. Garu Sydney Jayaratna Mantuma. Minadi Pai.
Garu Mula Sanaruda Mantitumani. Ape Hitawat Abdullah Maharu Mantituma. Ada Ginapi Ojana Bilibandama Institutuanteno. Mogada me Tanabim Prasne. විශේෂයෙන්ම ත්‍රිකුණාමලයේ දිස්ත්‍රික්කයේ කන්තලේ කින්නියා ප්‍රදේශයේ සේරෝයල් ප්‍රදේශයට වගේම විශේෂයෙන් පොළොන්නර දිස්ත්‍රික්කයට බලපාලා තියෙන ප්‍රශ්නයක් ලංකාවටම. මොකද අපි දන්නවා මේ ප්‍රදේශයේ පාරම්පරිකව ඉන්නේ ජනතාව මොකද දැනට අවුරුදු 100කට එහා අවුරුදු 200 300 වෙච්චි පාරම්පරිකව කැලෑබදව ජීවත් වෙච්චි ජනතාව ක්‍රමානුකූලව ඊට පස්සේ ජනපදකරණය වුණාට පසුව මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙච්ච ජනතාව මුලින්ම ජීවිතය ආරම්භ කරේ සාමාන්‍ය එක ගවයෙක් නැත්නම් ඒ එදිනෙදා ඒ ජනතාවගේ ජීවන වෘත්තිය සඳහා ඒ ප්‍රදේශයේ තිබ්බේ කැලේ උපයෝගී කරනගෙන ජීවන උපාය සකස් කරගෙන ජීවත් වෙච්ච පිරිසක්. එතකොට මේ පිරිස මේ ප්‍රදේශයේ දහස් ගාණක් දැන් අවුරුදු 100කට නැත්තම් දැන් අපි පොළොන්නර දිස්ත්‍රික්කේ බැලුවොත් පොළොන්නර දිස්ත්‍රික්කේ ජනපද වෙලා ජනපදකරණය ආරම්භ වෙලා දැන් අවුරුදු 70ක් පමණ වෙනවා. මීට පෙර අවුරුදු 100කට 150කට ඉස්සර වෙලා ගම්වල කුඩා ගම් වල ජීවත් වෙච්ච විශාල පිරිසක් ඉන්නවා. අද මේ පිරිස විශේෂයෙන්ම කිරිගවයෝ. කිරිහරක් ජීවන උපාය කරගෙන ජීවත් වෙන මේ පිරිස මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙලා ක්‍රමක්‍රමයෙන් මේ අය තමුගේ ජීවන උපාය කිරිගවයෝ ජීවන උපාය කරගෙන ජීවත් වෙච්ච මේ පිරිස ගරු මූලාසනාරූඪ සභාපතිතුමනි විශාල පිරිසක් ඉන්නවා. අද මේ වෙනකොට දැනට අවුරුදු 10කට නැත්තම් 15කට එහා පැත්තේදී වනජීවි සහ වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව මේ කිරිගවයෝ ඇති කරගෙන හිටු මේ ප්‍රදේශයේ ඒගොල්ලෝ ඒ අයගේ ප්‍රදේශ හැටියට පත් කරගෙන තියෙනවා. ගැසට් මගින් මේ ප්‍රදේශයේ බවට පත් කරගෙන අද මේ ප්‍රදේශයේ මේ කිරිගවයෝ දැන් අපි මම ගත්තොත් මම නියෝජනය කරන මැදිරිගිරි ආසනය තුල විශේෂයෙන් කිරිගවයෝ 120,000ක් පමණ ඉන්නවා. විශේෂයෙන් කවුඩුළු වැවේ තියෙන කවුඩුළු වැව භූමිය උපයෝගී කරගෙන ඊළඟට අනිකුත් වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට අයිති භූමිය උපයෝගී කරගෙන මේ අය මේ කිරිගව කර්මාන්ත කරනවා. අද වනජීවි දෙපාර්තමේන්තුව සහ වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව අද මේ අයට පුදුමාකාර කරදරයක් කරනවා. මම ගියසරේ මගේ අයවැය කතාවේදී මම මේ සභාවේදී ඉදිරිපත් කරා පහුගිය කාලේ වනජීවි දෙපාර්තමේන්තුව කිරිහරකුන් ඒ අයගේ භූමි ප්‍රදේශයේ මේ කිරිහරක් ඇති කරනවා කියලා මේගොල්ලෝ ගිහිල්ලා අලින්ට පාවිච්චි කරන වෙඩි දාලා කිරිගවයෝ එලවලා කිරිගවයා විශාල පිරිසක් මැරලා තිබුණා. පැටව ලැබෙන්න ඉන්න එළදෙනුන් මැරලා තිබුණා. මම මේ පාර්ලිමේන්තුවේ මේ පින්තූර සභාගත කරා. නමුත් අදටත් මේට විසඳුමක් නැහැ. දැන් මෙතුමා ගරු අබ්දුල් අමහරුප් මන්ත්‍රීතුමා එවැගේම අපේ එහා පැත්තේ කතා කරපු අනිත් මන්ත්‍රීතුමා කතා කරනකොට කිව්වා වගේ අපි දිස්ත්‍රික් සම්බන්ධ කරන කමිටු ප්‍රාදේශීය සම්බන්ධ කරන කමිටු රැස්වීම් වල අපි විශේෂයෙන්ම කියනවා මේ හරකුම් සදා තන භූමි වෙන් කරලා දෙන්න කියලා. දැන් නිහාල් ගලප්පති මන්ත්‍රීතුමා කියපු විදිහට දැන් හෙක්ටයාර 17,000ක් පමණ මහවැලි ප්‍රදේශයේ මම හිතනවා ඊට වැඩි ප්‍රමාණයක් තියෙනවා. මේ ප්‍රදේශයෙන් තන භූමි වෙන් කරලා දෙන්න පුළුවන්කම තියෙනවා. නමුත් බලධාරීන්ගේ මේ ගැන අවධානය යොමු වෙන්නේ නැහැ. මමත් ආණ්ඩු පක්ෂයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් උනත් මේ ප්‍රශ්නෙට විසඳුමක් නොමැතිම ගැන මමත්
විනාඩියක් තිබෙනවා. විනාඩියක් තිබෙනවා.
ඒක නිසා ගරු මූලාසනාරූඪ සභාපතිතුමනි ඒ විතරක් නෙමෙයි මේ தත්ත්වය අවබෝධ කරගන්න වනජීවි දෙපාර්තමේන්තුව. වනජීවි දෙපාර්තමේන්තුව ඇවිල්ලා මේ කිරිගවයෝ ඇති කරන මෙයට හිරිහැර කරනවා. නඩු දානවා. ගරු රවුෆාගේ මැමැත්තුමා කතා කරා මේ එතුමා ගේ කතාවේදී එතුමා කතා කරා දැන් ඒ විතරක් නෙවෙයි මේ ප්‍රදේශයේ ගොවිතැන ජීවන උපාය කරගෙන හිටපු ගොවින්ද මේනකොට නඩු දාලා තියෙනවා. විශාල වශයෙන් සින්නක්කර ඔප්පු තියන අයට වනජීවි දෙපාර්තමේන්තුව නඩු දාලා දැන් මැදිරිගිරිය ආසනේ පමණක් 200කට විතර නඩු දාලා උසාවි ගෙනල්ලා තියෙනවා. වනජීවි දෙපාර්තමේන්තුව වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව ඉතින් ඒ වගේ මේ අද මෙතුමා කිව්වා වගේ මම මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරලා තිනවා තව ටිකක් කල් යනකොට මේ සියලුම ගවයෝ මස් කඩේට විකුණන්න තමයි වෙන්නේ. ඒක නිසා මම විශේෂයෙන්ම මේ ගැන අද අබ්දුල්ලා මහරුප් මන්ත්‍රීතුමා ගෙනාපු යෝජනාව ඉතාම කායෝචිත යෝජනාවක් ප්‍රදේශයේ මොකද දැන් මේ ප්‍රදේශයේ අවුරුදු 100 ගානක් ජීවත් වෙච්ච ගැමියෝ පරණ ගැමියෝ හරකා එහෙම නැත්නම් ගවයා මූලික කරගෙන ජීවන උපාය ආරම්භ කරලා තිනවා. අද ඒගොල්ලොන්ගේ මේ ගවයොන්ට තන භූමියක් නැති නිසා විශාල ප්‍රශ්නයකට මේ කිරි ගවයෝ මේ කිරි ගොවින් මුහුණ දෙනවා. ඒක නිසා අපි මේ අපේ රජයේ අවධානය යොමු කරනවා මේ ගැන ගරු අබ්දුල්ලා මහරුප් මන්ත්‍රීතුමාගෙන අපි යෝජනාව කාලෝචිත යෝජනාවක් හැටියට මම පිළිගනිමින් විශේෂයෙන්ම මේ කිරි මේ ගොවින් සඳහා තන භූමියෙන් කරලා දීමට අවශ්‍ය පියවර මේ නව රජයේ අපේ රජයේ ගනු ඇතැයි බලාපොරොත්තු වෙමින් මට අවස්ථාව ලබා දීම ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම ස්තුතියි.
ගරු ඇමතුමා පිළිතුරු කතා.
ගරු සභාපතිතුමනි ගවයන් සඳහා සුදුසු තෘණබිම් වෙන් කිරීම සඳහා ගරු අබ්දුල්ලා මහරුෆ් මැතිතුමා විසින් ඉදිරිපත් කරන ලද යෝජනාව පිළිබඳව ග්‍රාමීය ආර්ථිකය පිළිබඳ ගරු අමාත්‍ය පී හැරිසන් මැතිතුමාගේ අවධානය යොමු වෙලා තිබෙනවා. ඒ වගේම අද දවසේ සියලු මන්ත්‍රීවරුන් ඉදිරිපත් කරපු මේ වැදගත් යෝජනා කාරණා සියල්ලම එතුමාගේ එම අමාත්‍යාංශයේ තව දහනේ පිණිස අපි විසින් යොමු කිරීමට වගකීමෙන් බාර ගන්නවා. අද දවසේ හදිසි රාජකාරී කටයුත්තක් නිසා කොළඹින් බැහැරව ගොස් ඇති බැවින් ඉහත යෝජනාව සම්බන්ධව සැකසූ වාර්තාවක් පාර්ලිමේන්තු වෙත ඉදිරිපත් කිරීමට එතුමා මා වෙත යොමු කරලා තිබෙනවා. ගරු සභාපතිතුමනි, දිවයිනේ කිරි නිෂ්පාදනයේ වැඩි දියුණු කිරීමේ ක්‍රියාමාර්ග ගැනීමේදී කිරි ගවයින් සඳහා තෘණ භූමි ඇති කිරීම වැදගත් වනවා. නමුත් අඩුඵල ධාවීතාවයකින් යුත් විශාල ගව ගහනයක් නඩත්තු කිරීම වෙනුවෙන් තෘණ භූමි ඇති කිරීම සඳහා ඉඩම් වෙන් කිරීම ප්‍රායෝගික තලයේදී ක්‍රියාත්මක කිරීම ඉතා අපහසු කාර්යයක්. විශේෂයෙන් නැගෙනහිර පළාත තුළ තෘණ භූමි ලෙස වෙන්කර දෙන මෙන් ඉල්ලා ඇති ඉඩම් බොහොමයක් අතීතයේදී මෙන්ම මෑත කාලයේදීත් වැව් රක්ෂිත වනරක්ෂිත මෙන්ම වනජීවී අභය භූමි ලෙස ප්‍රකාශයට පත් කරන ලැබූ භූමි ප්‍රදේශයි. මෙම ඉඩම් තෘණ භූමි ලෙස වෙන්කර ගැසට් පත්‍රය ප්‍රසිද්ධ කිරීමට නම් අදාළ දෙපාර්තමේන්තු, ඒ කියන්නේ වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව, වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව, වනජීවී දෙපාර්තමේන්තුව වැනි ස්ථානවලින් එකඟතාවය ලබාගත යුතු වෙනවා. සභාපතිතුමනි, ඒ සඳහා වන සාකච්ඡා වසර කීපයක සිට සිදු කරමින් පවතින අතර ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ මඟ පෙන්වීම මත ඒ සඳහා අදාළ සියලු අමාත්‍යාංශ ඒකරාශී කර නව සාකච්ඡා වටයක් මේ වන විට ආරම්භ කර ඇති අතර මෙම ගැටලුවේ පවතින සංකීර්ණතාව හේතුවෙන් ක්ෂණික විසඳුම් ලබා දීම පහසු කටයුත්තක් වෙන්නේ නැහැ. මේ වෙනුවෙන් ග්‍රාමීය ආර්ථිකය පිළිබඳ අමාත්‍යාංශ ලේකම්තුමියගේ කැඳවීමක් අනුව අදාළ ආයතන නියෝජිතින්ගේ සාකච්ඡාවක් 2016 සැප්තැම්බර් මාසයේ 5 වැනි දින එම අමාත්‍යාංශයේදී පැවැත්වුණා. එවැගේම ඒ පිළිබඳ තවත් සාකච්ඡාවක් ග්‍රාමීය ආර්ථිකය පිළිබඳ අමාත්‍ය හැරිසන් මැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අදාළ ආයතනවල වගකිව යුතු නිලධාරීන් හා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නිහාල් ගලප්පත්ති මැතිතුමාගේද සහභාගීත්වයෙන් සැප්තැම්බර් මාසේ 21 වැනිදා පාර්ලිමේන්තු සංකීර්ණයේදී පවත්වලා තිබෙනවා. ඒ අනුව කෙටිකාලීන විසඳුමක් ලෙසින් වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තු යටතේ පාලනය වන රක්ෂිතවලින් එම රක්ෂිතවලට අවමහානියක් වන අයුරින් බිම් කොටස් කීපයක් තෘණ භූමි ලෙසින් අදහළ ගොවි සමිති සංවිධාන වෙත බදු පදනමක් මත ලබා දීමේ හැකියාව සොයා බලන මෙන් පරිසර අමාත්‍යාංශයෙන් හා වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් මේ වෙන විටත් ඉල්ලීම් කරලා තිබෙනවා. එවැගේම සීමිත ඉඩම් සම්පතක් සහිත අපවැනි රටකට පාරම්පරික කිරිගව පාලන ක්‍රමක්‍රේදය ලෙසින් පළදහයි නොවන විශාල ගවගපට්ටි පවත්වාගෙන යාම ඉදිරි අනාගතයේදී පහස නොවුණු ඇති. මේත පිළියමක් ලෙසින් වැඩි පළදහයිතාවයකින් යුතු කිරිගවයින් කීප දෙනෙකු පමණක් මනා කළමනාකරණයකින් යුක්තව ඇතිදැරි කිරීම සඳහා අපගේ කිරිගොවීන් උනන්දු කිරීම කළ යුතු වෙනවා. මේ සඳහා අවශ්‍ය පහසුකම්, ඒ කියන්නේ උසස් ආරයේ කිරිගවයන්, කෘතීම සිංචන පහසුකම්, උසස් පෝෂණ ගුණයෙන් යුත් තෘණ ආදිය ගොවීනට පහසුවෙන් ලබා ගැනීමට අවශ්‍ය පහසුකම් මේ වෙන විටත් ග්‍රාමීය ආර්ථිකය පිළිබඳ අමාත්‍යාංශයේ මෙහෙවීම යටතේ සත්ත්ව නිෂ්පාදන හා සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුව හා පළාත් සත්ත්ව නිෂ්පාදන හා සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුව මගින් සපයමින් සිටිනවා. තවද තම ගවයන් සඳහා අවශ්‍ය උසස් වර්ගයේ තෘණ තමන් විසින්ම වවා ගැනීමට හෝ ව්‍යාපාරයක් ලෙසින් තුන වගා කරන්නන් වෙතින් සාධාරණ මිලකට ලබා ගැනීමේ ක්‍රමවේදයක් කරා කිරිගොවීන් යොමු කළ යුතු අතර මේ වන විටත් ඒ සඳහා වැඩසටහනක් එනම් තාක්ෂණික උපදෙස් තෘණ දඬු ආදිය අප අමාත්‍යාංශ යටතේ ක්‍රියාත්මක සත්ත්ව නිෂ්පාදන හා සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුව මගින් හා පළාත් සත්ත්ව නිෂ්පාදන හා සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුව මගින් ලබා දීමත් සිදු කරමින් පවතිනවා. අවසාන වශයෙන් මේ සම්බන්ධයෙන් ග්‍රාමීය ආර්ථිකය පිළිබඳ අමාත්‍යාංශයට තනිවම සියලු දේවල් කළ හැකි තත්ත්වයක් නොමැති බැවින් ඒ සඳහා මැදිහත් වන ලෙස අතිගරු ජනාධිපතිතුමාටත් ඉල්ලීමක් කර තිබෙන බවත් වැඩිදුරටත් සභාවට දැනුවත් කරන්න කියලා තිබෙනවා. ඒ ඉල්ලීමේ සහිත ලිපියේ පිටපතකුත් මේ අවස්ථාවේ අපගේ දැනගැනීම සඳහා අමාත්‍යාංශයෙන් එවලා තිබෙනවා. ඉතින් මේ කාරණා සියල්ලම සාකච්ඡාවටගෙන අදාළ අමාත්‍යාංශයත් ඇමතිතුමත් මැදිහත් වෙලා මේ කාරණාවට දිය හැකි විසඳුම් ලබා දීමට කටයුතු කරනවා කියන එක තමයි මට දැනුම් දෙන්න තිබෙන්නේ.
ඇත්තට සාකච්ඡා කරා ඔය කාරණේ ඇත්ත. ඒතර වෙලා තියෙන මොකද මේ මේ අපි අර මේකට තල් වැඩි යොමු කරන් යොමු කරන්න අර ගව සම්පත විශාල වශයෙන් හානියට ලක් වෙනවා. ඒ නිසා අර ඔබතුමාලා බලාපොරොත්තු වෙන අරමුණු මේකෙන් මේ පළදායක විදියට ලබා ගන්න හම්බෙන්නේ නැහැ. ඒ නිසා ඉතාමත්ම ඉක්මන් මම කියන්නේ වතර ගන්නවා තිස්සේ ඉන්න ප්‍රශ්නයක් නෙමෙයි මේක. ඒක නිසා එතුමට කියන්න මේකට ඉතාමත්ම ඉක්මනින්ම විද්‍යාත්මක ක්‍රියාමාර්ගයක් ගන්න කියලා.
හරි. ඔව් මේක ලේසි ප්‍රශ්නයක්ුත් නෙමෙයි. හැබැයි විසඳුම් ලබා දිය යුතු කඩිනම් විසඳුම් ලබා දිය යුතු ප්‍රශ්නයක්.
හොඳයි. සම්පත විනාශ වෙනවා.
ඩයිට්.
ඒක එතුමා තේරුම්
ගන්න. හොඳයි. අබ්දුල්ලා මාරු.
එතුමාගේ
ගෞරව
ඒක අපේ පිළිතුරේ නෑ.
குழுக்களின் தலைவர் அமைச்சர் கயந்த கர்ணாத்ரக் அவர்கள் எங்களுடைய அமைச்சர் ஹரிசன் அவர்களுடைய வர முடியாத நிலைமையை எமக்கு கூறி சில விடயங்களை கூறினாலும் அவர்கள் கால்நடை வளர்ப்பு தொடர்பாக நல்ல கால்நடைகளை பசுமாட்டுக்களை கறவை மாடுகளை கிராமிய அதாவது மாகாண உணவு திட்டத்தினூடாக இதனை செயல்படுத்த முனைகின்றதாக கூறினார்கள். ஆனால் நாங்கள் இங்கு கூறுகின்ற ஒரு விடயம் 2012-13 ஆண்டு வரையும் எந்த ஒரு தடையும் இருக்கவில்லை எங்களுடைய கால்நடைகளை வைத்துக் கொள்வதற்கு. முன்னே அரசாங்கம் திட்டமிட்டு எமது இன ரீதியான போக்குகளிலே கூடிய கவனத்தை செலுத்தியதன் காரணமாக சிறுபான்மை குறிப்பாக முஸ்லீம்கள் 85% மாவட்டத்திலே கால்நடைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஜனாதிபதி அவர்களோடு ஆலோசனையும் பெற்று தீர்தலாக குணாதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பால் உற்பத்தியை மேம்படுத்துகின்ற நிலைமையை ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பாளரும் 200 அல்லது 300 கால்நடைகளை வைத்திருக்கின்றவர்களுடைய கால்நடைகளை பால் உற்பத்தி அதிகரிக்க செய்கின்ற கால்நடைகளாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த உதவி திட்டமும் கிடைப்பதில்லை. குறிப்பாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஜிஎஸ்டி டிவிஷனிலும் 5 மாடுகள் கறவை மாடுகள் கொடுக்க நினைக்கின்றார்கள். அது பண்ணையாளர்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த பண்ணையாளர்களை ஊக்குவிப்பதற்கு அல்லது அந்த அவர்களுடைய தொகையை குறைத்து மாடுகளை அதிகரிப்பதற்கு எங்களுடைய அமைச்சர் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும், ஆத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மகாவலி அபிவிருத்தி அமைச்சு, காணி அமைச்சு, எங்களுடைய கிராமிய அபிவிருத்தி அமைச்சர், 4 அமைச்சுகள் ஒன்றிணைந்து திணைக்களங்கள் கூடினால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இந்த வருடம் முழுமையாக நாங்கள் இந்த கால்நடை வளர்ப்பாளர்களுடைய பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அமைச்சர் அவர்கள் பொறுப்பாக இங்கு பதில் சொன்னாலும் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி கூட மஹிந்த ராஜபக்ச அரசினால் உருவாக்கப்பட்ட தடைகளை கெசட் பண்ணப்பட்ட விடயத்தை இல்லாமல் செய்து கால்நடை வளர்ப்பாளர்கள் ஒரு நாளும் காடுகளை அழிக்க மாட்டார்கள். அவர்கள் அவருடைய கால்நடைகளை மட்டுமே வைத்திருப்பார்கள். வயச் சொந்தக்காரர்கள் அல்லது விவசாயிகள் அவர்கள் காடுகளை அழிக்க முயற்சிக்கலாம். ஆனால் கால்நடை வளர்ப்பாளர்கள் ஃபாரஸ்டாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களை எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அதை பாதுகாக்க கூடியவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இந்த பிரதேசங்களிலே, நான் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தை மட்டும் கூறவில்லை, பொத்துவில் துவக்கம் புல்மோட்டை வரை உள்ள இந்த பிரச்சனைகள், அதே போன்று நாடளாவிய ரீதியாக எங்களுடைய புலனறை மாவட்டத்திலே சிட்னி அவர்களுக்கு அவருடைய பிரச்சனையை எடுத்துக் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நவவி அவர்கள் கூறினார்கள். அதே போன்று எனது மாவட்டத்தினுடைய சக உறுப்பினர் இம்ரான் அவர்கள் கூறினார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரௌஃபக்கிம் அவர்கள் கூறினார்கள். இந்த நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் கால்நடை வளர்ப்பாளர்களுடைய பிரச்சனைகளை தொடர்பாக அவர்கள் கூறினாலும் பண்ணையாளருக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. தனிநபர்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்பிலே பசுமாடுகளை நல்ல இனத்தை ஒவ்வொன்றாக கொடுப்பதன் மூலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட போவதில்லை. ஆகவே கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷனிலும் கால்நடை வளர்ப்பு இன ரீதியான ஒன்று அல்ல. அந்த கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை இனம் கண்டு அதை ஒதுக்க வேண்டும். அதில் விவசாயிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, உற்பத்திகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இதற்காக இன்று அவர்கள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியும் எங்களுடைய அரசன் அமைச்சரவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கின்ற போது அவர்கள் நாங்கள் பேசிய விடயத்தை கவனத்தில் எடுத்து ஜனாதிபதி அவருடைய உதவியோடு மகாவலி அபிவிருத்தி மற்றும் நில காணி அமைச்சு போன்ற விடயத்தோடு அவர்கள் தொடர்படுத்தி பால் உற்பத்தி அதிகரிக்க செய்வதற்கு ஹரிசன் அமைச்சர் அவருடைய ஒத்துழைப்பும் இதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த பிரச்சினைக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்கி தந்து எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நேரத்திலே எங்களுடைய கௌரவ புத்திக பத்திரன் அவர்கள் முதலாவது பிரச்சினையாக இருந்தாலும் அவர் எனக்காக எனது பிரச்சினையை முன்னிறுத்தி முதலாக எடுப்பதற்கு அனுமதி தந்தமைக்காக சபைக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி கூறி இங்கு விடையளித்த எங்களுடைய அமைச்சர் ஜெயந்த கருணாத்திரக்கு அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
கஸ்தூர்வை காய்த்தியதாக்கோ சபாக்கள் அப்படின்னு அத்திட்டு